இவர்கள் வருவதற்கு முன்னாலே மூடு பல்லக்கு வந்துவிட்டது. அங்கிருந்த பெண்ணை அங்கிருந்த அரசகுமாரிகள் அழைத்து சென்று அரசியல் புடுமுடையை கொடுத்து அலங்கரித்து வைத்திருந்தார்கள். அனிருத்த பிரம்மராயரும் ஆழ்வார்க்கடியானும் அங்கு சென்று பார்க்கும்போது திகைத்து போனார்கள். ஏனென்றால் அவர்கள் அழைத்து வர சொன்னது ஊமேராணியை, அங்கு வந்திருந்தது பூங்குழலி. இது எப்படி நடந்திருக்கும், நான் எப்படி ஏமாந்து போனேன், யார் இந்த பெண் என்றெல்லாம் முதன் மந்திரி யோசித்துக் கொண்டிருந்தார். அப்பொழுது நடந்த விஷயத்தை அனைத்தையுமே ஆழ்வார்க்கடியான் சொன்னான். பினகாப்பானையின் மீது மரம் விழுந்தது, பல்லக்கில் இருந்து தப்பித்து சென்றது, உள்ளே பூங்குழலி வந்தது, இது எல்லாம் ஆழ்வார்க்கடியானுக்கு தெரிந்திருந்தது. எப்படி என்றால் கடம்பூரில் இருந்து தஞ்சைக்கு வரும்போதுதான் இந்த விஷயத்தெல்லாம் அவன் பார்த்திருக்கிறான். இதையெல்லாம் சொல்லி முடித்ததும் பூங்குழலி பேச ஆரம்பித்தாள். சோழ சாம்ராஜ்யத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லை. ஒரு முதிய பெண்ணுக்கே பாதுகாப்பு இல்லை என்றால் கண்டிப்பாக என்னை போன்ற பெண்களுக்கும் பாதுகாப்பு இருக்காது. அதை தட்டி கேட்கவே நான் இந்த மூடு பல்லக்கில் வந்தேன். ஏன் இவ்வாறு செய்தீர்கள்? சோழ சாம்ராஜ்யமே உங்களுக்கு தலைவணங்குகிறது. அப்படி இருக்கும்பொழுது முதன்மந்திரியாக இருந்து கொண்டு இதையெல்லாம் நீங்க செய்யலாமா என்று பூங்குழலி கேட்க, இதையெல்லாம் கேட்டுக் கொண்டிருந்த முதன்மந்திரி கோபப்பட்டார். அதெல்லாம் உனக்கு தேவையில்லாத விஷயம். ராஜாங்க விஷயத்தில் நீ தலையிடக்கூடாது. தியாக விடங்கரின் மகள் தானே நீ, நீ என்ன இங்க செய்கிறாய் என்று கேட்க, என் அத்தையை யாரோ கடத்தி கொண்டு சென்றார்கள். கடத்தி கொண்டு சென்றவர்களை பழிவாங்க தான் நான் இங்கு வந்தேன் என்று அவள் சொல்ல, இப்பொழுது ஊமேராணி எங்கே என்று கேட்க, அது எனக்கு தெரியாது, கண்டிப்பாக உங்களால் அவரை பிடிக்க முடியாது என்று பூங்குழலி சொன்னாள். பின்பு ஆழ்வார்க்கடியான், சேந்தன் அமுதன் வீட்டில் தான் அந்த மூதாட்டி இருக்கிறாள், நான் அழைத்து வருகிறேன் என்று சொல்ல, அந்த நேரத்தில் கோட்டைக்குள்ளே வானதியும் குந்தவையும் வந்தார்கள். பூங்குழலியை குந்தவையிடம் அனுப்பி வைத்தால் ஏதாவது தகவல் கிடைக்கும் என்று எண்ணி குந்தவையிடம் அனுப்பி வைத்தார்கள். ஊமேராணியை அழைத்து வர செய்த முயற்சியை பூங்குழலியும் முதன்மந்திரியும் சொல்ல, குந்தவைக்கு ஊமேராணியை பார்க்க வேண்டும் என்று ஆவலாகிவிட்டது. உடனே அவளை அழைத்து வாருங்கள் என்று சொல்ல, ஆழ்வார்க்கடியான், அவசரப்படாதீர்கள், புதிய முகங்களை பார்த்தால் அவள் ஓடிவிடுவாள், சமயம் பார்த்து நானே யாருக்கும் தெரியாமல் அரண்மனைக்குள் அழைத்து வருகிறேன் என்று சொல்லிவிட்டு ஆழ்வார்க்கடியான் கிளம்பி போனான். பிறகு குந்தவை அனிருத்த பிரம்மராயரிடம் ஒரு கேள்வி கேட்டாள். எதற்காக அந்த ஊமேராணியை இங்கு அழைத்து வர சொன்னீர்கள் என்று கேட்டதற்கு, 25 வருடங்களாக என் மனதில் பூட்டியிருந்த அந்த வழியை போக்கிக் கொள்ளவும், கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கும் சக்கரவர்த்திக்கு ஆறுதல் சொல்லவும் தான் அவ்வாறு செய்தேன். கோடிக்கரை கலங்கரை விளக்கத்தில் இருந்து அவள் குதித்த பொழுது அவள் இறக்கவில்லை என்ற செய்தி எனக்கு அப்பொழுதே தெரிந்தது. ஒரு மீனவர் அவளை காப்பாற்றிவிட்டார். பின்பு அந்த மீனவரிடம் அதிக பணத்தை கொடுத்து இலங்கையில் சென்று அவளை விடும்படி சொன்னேன். அவனும் அவ்வாறு செய்வதாக சத்தியம் செய்தான். அதற்கு பிறகு அந்த ஊமேராணி 2 பிள்ளைகளை பெற்று செம்பியன் மாதவியிடம் தந்ததாகவும், அதற்கு பிறகு என்ன ஆனது என்று யாருக்கும் தெரியவில்லை. ஊமேராணி பற்றிய ரகசியமும் நந்தினி பற்றிய ரகசியமும் இந்த உலகத்தில் 3 பேருக்கு தான் தெரியும். ஒன்று செம்பியன் மாதேவி, அவராக சொன்னால் மட்டும்தான் அந்த உண்மை வெளிப்படும். மற்ற இருவர் அந்த ஊமேராணியும் அவளுடைய சகோதரியுமான சேந்தன் அமுதனின் தாயும். சேந்தன் அமுதனின் தாய் கண்டிப்பாக வாயை திறந்து பேச மாட்டாள். அவள் ஊமை என்பதையும் தாண்டி செம்பியன் மாதேவிக்கு விசுவாசமானவள். அவருடைய கட்டளை இல்லாமல் அவளால் எதுவும் செய்ய முடியாது. ஆக இந்த ஊமேராணி வழியாக பல உண்மைகள் வெளிவரும் என்பதற்காகத்தான் அவளை இங்கே அழைத்து வர ஏற்பாடு செய்தேன். மேலும் சக்கரவர்த்தியின் மனதில் இருக்கும் அவருடைய காயத்தையும் போக்கத்தான் இவ்வாறு செய்தேன். மேலும் ஊமேராணிக்கும் நந்தினிக்கும் இருக்கின்ற அந்த உருவ ஒற்றுமை குறித்து பலவாறு சிந்தித்தேன். ஒன்று, அந்த ஊமேராணிக்கு பிறந்தவளாக அவள் இருக்க வேண்டும், இல்லை என்றால் அவளுடைய தங்கையாக இருக்க வேண்டும். இந்த ரகசியம் எல்லாம் செம்பியன் மாதேவியும் ஊமேராணி என்று நாம் இன்று சொல்லும் மந்தாகினியால் மட்டும்தான் முடியும். அதற்காக தான் காத்திருக்கிறேன் என்று முதன் மந்திரி சொன்னார். மேலும் அருள்மொழிவர்மன் உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லை, அவர் பாதுகாப்பாக நாகப்பட்டினத்தில் இருப்பதாக சக்கரவர்த்தியிடம் சொன்னேன். இதையெல்லாம் கேட்டுக் கொண்டிருந்த குந்தவையின் கண்ணில் கண்ணீர் வழிந்து கொண்டிருந்தது. பின்பு சிறிது நேரம் கழித்து அந்த இடத்திற்கு பூங்குழலி வந்தாள். அவள் மட்டும்தான் வந்தால் ஊமேராணி வரவில்லை. அவள் எங்கே என்று கேட்டதற்கு, அவளை அழைத்துக் கொண்டு வரும்போது மக்கள் அவளை பார்த்து நந்தினியைப் போல இருப்பதாக சொன்னார்கள். மேலும் அந்த இடத்தில் வேலைக்காரப்படையும் பழுவேற்றல் ஆட்களும் சண்டை போட்டுக் கொண்டிருந்தார்கள். கோட்டைக்குள் வந்து விட்டார்கள். அதற்கு பிறகு அந்த ஜனக்கூட்டத்திலே ஊமேராணி காணாமல் சென்று விட்டாள். இதையெல்லாம் கேட்ட முதன் மந்திரி, எனக்கென்னவோ அவள் வேண்டும் என்று காணாமல் போனதாக தெரியவில்லை, கோட்டைக்குள் தான் இருக்கிறாள், யாரோ ஒரு சில மனிதர்களை பார்த்துதான் அவள் அவ்வாறு காணாமல் போயிருக்க வேண்டும், கண்டிப்பாக அவளை விரைவாக பிடித்து விடலாம் என்று முதன் மந்திரி சொன்னார். அவர் சொன்னது உண்மைதான். அந்த மக்கள் கூட்டத்தில் நடுவே ஊமேராணி ரவிதாசனை பார்த்து விட்டாள். இந்த ரவிதாசன் தான் இலங்கையில் அருள்மொழிவர்மனை கொள்வதற்காக பல வேலைகளை செய்தான். அதெல்லாம் அவளுக்கு ஞாபகம் இருந்தது. ஆக இங்கு எதற்காக வந்திருக்கிறான்? அருள்மொழிவர்மன் நாகப்பட்டினத்தில் இருக்கிறார். அப்படி என்றால் இங்கு வேறு யாரும் அல்ல, சுந்தர சோழர் தான். அவரை கொள்வதற்காக தான் அவன் இங்கே வந்திருக்கிறான். அதனால் தான் மந்தாகினியின் ஊமேராணி மக்கள் கூட்டத்தில் கலந்து இவர்களிடமிருந்து காணாமல் போய் அவனை பின்தொடர ஆரம்பித்தாள். ரவிதாசனும் சோமன் சாம்பவனும் அரண்மனைக்குள்ளே சென்றார்கள். வழக்கமாக மந்திரவாதி நந்தினி இருக்கும் போது இரவில் தான் வருவான். இந்த சமயம் பகலிலே வந்திருக்கிறான். அவன் வரும்போது உதவி செய்வதற்காக நந்தினி ஒரு வேலைக்கார பெண்ணை வைத்திருந்தாள். ரவிதாசன் அந்த பெண்ணை பார்த்து அவளிடம் கொஞ்சம் சாப்பாடும் பொக்கிஷ நிலவரையின் சாவியையும் கேட்டான். அவள் கொடுக்க மறுத்தாள். பின்பு நந்தினி அவனுக்கு கொடுத்த மோதிரத்தை காட்டவே இருவரும் நிலவரைக்குள்ளே சென்றார்கள். அதற்குள்ளே ஒரு பாதாள சுரங்கப்பாதை இருந்தது. அந்த சுரங்கப்பாதை வழியாக சென்றால் சக்கரவர்த்தியின் படுக்கை அறை வந்துவிடும். இதுவெல்லாம் ரவிதாசனுக்கு தெரிந்திருந்தது. சோமன் சாம்பவன் முதல் முறையாக அங்கு வந்திருந்தான். ஆகையால் எப்படி வர வேண்டும், சுரங்கப்பாதை எப்படி திறக்க வேண்டும், எங்கிருந்து வேலெறிய வேண்டும் என்றெல்லாம் மந்திரவாதி அவனுக்கு சொல்லிக் கொண்டிருந்தான். இதை அனைத்தையும் அவனை பின்தொடர்ந்து வந்திருந்த மந்தாகினியும் பார்த்துக் கொண்டிருந்தாள். அவர் அவர்கள் வந்தது ஒரு செவ்வாய்க்கிழமை. இரண்டு நாட்கள் அங்கேயே தங்கியிருந்து வெள்ளிக்கிழமை அன்று சக்கரவர்த்தியின் மனைவி துர்கா பூஜைக்கு போகும்பொழுது சக்கரவர்த்தி மட்டும் தனியாக இருப்பார். அந்த சமயத்தில் தான் வேலெறிய வேண்டும் என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து மந்திரவாதி கிளம்பிவிட்டான். கிளம்பும் போது, இந்த வெள்ளிக்கிழமை அன்று சோழ சாம்ராஜ்யமே அழிந்துவிடும், இங்கு இனி சக்கரவர்த்தியை கொன்று விடுவாய், கடம்பூரில் நந்தினி ஆதித்த கரிகாலனை கொன்று விடுவான், அருள்மொழிவர்மன் நாகப்பட்டினத்தில் இருப்பதாக தகவல் வந்திருக்கிறது, நாகப்பட்டினத்திற்கு கிரம வித்தனை அனுப்பி அருள்மொழிவர்மனையும் கொன்று விடலாம் என்று அவன் சொல்லும் பொழுது, அப்படியென்றால் மதுராந்தகன் என்று கேட்க, மதுராந்தகனை நாம் எதுவும் செய்ய வேண்டாம், அவன் ஒரு கோழை, அந்த கோழை மன்னன் சோழ நாட்டு சிங்காசனத்தில் இருப்பது நமக்கு தான் நல்லது, அவன் இருப்பதால் நமக்கு எந்த பயமும் இல்லை, ஏனென்றால் நம்முடைய சக்கரவர்த்தி வளர வேண்டும், வளர்ந்த பிறகு அனைத்தையும் பார்த்துக் கொள்ளலாம் என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து மந்திரவாதி கிளம்பினான். அவர்கள் இருந்து குறிப்பார்த்த இடத்தை மந்தாகினி வந்து பார்த்தாள். அவள் ஆச்சரியப்பட்டு போனாள், அதிர்ந்து போனாள், சிறிது வெக்கப்பட்டும் போனாள். ஏனென்றால் அவர்கள் குறிப்பார்த்த இடம் சக்கரவர்த்தி படுத்திருக்கும் இடம், அங்கே அவர் படுத்திருந்தார். பல வருடங்களுக்கு பிறகு சக்கரவர்த்தியை அவள் பார்க்கிறாள். அவரை பார்த்ததுமே அவளுடைய சிறுவயது ஞாபகங்கள் வந்தன. பல வருடத்திற்கு முன்பு பூதத்தீவில் சக்கரவர்த்தியும் இவளும் ஆனந்தமாக மகிழ்ச்சியாக இருந்தது. இவரை அழைத்துக் கொண்டு சென்று விட்டார்கள். அதற்கு பிறகு பார்க்க முடியவில்லை, அவ்வப்பொழுது பார்த்தாலும் பேச முடியவில்லை. அதன் பிறகு பல வருடங்களுக்கு பிறகு சக்கரவர்த்தியை பார்த்த அவள் உறைந்து போய் வியப்பாக பார்த்து கொண்டிருந்தாள். சக்கரவர்த்திக்கு வயதாகிவிட்டது. எவ்வளவு கம்பீரத்தோடு, எவ்வளவு அழகோடு, மிடுக்காக போருக்கு சென்றவர், நாட்டை ஆண்டவர் இப்பொழுது படுத்த படுக்கையாக இருக்கிறாரே என்று எண்ணிக்கொண்டிருந்து சுற்றியிருந்தவர்களை பார்க்க ஆரம்பித்தாள். அங்கே நான்கு பெண்களும் இரண்டு ஆண்களும் இருந்தார்கள். அதில் பூங்குழலியும் இருந்தாள். ஆக இந்த இடத்தில் இருந்துதான் வேல் எறியப்பட்டு சக்கரவர்த்தியை கொல்ல பார்க்கிறார்கள், ஆகவே இங்கேயே இருக்கலாம் என்று எண்ணி சுற்றிலும் பார்க்க அங்கு ஒரு சிற்ப அறை இருந்தது. அதில் அவளுக்கான ஒரு இடத்தை கண்டுபிடித்து அங்கே ஒளிந்து கொண்டாள். சக்கரவர்த்தியிடம் பேசிய பூங்குழலி இளவரசர் பாதுகாப்பாக இருப்பதை பற்றியும் இலங்கையில் அவள் பார்த்த விஷயத்தையும் பழுவேற்றர்கள் சதி பற்றி எல்லாம் சொல்லிக் கொண்டிருந்தாள். இதெல்லாம் பேசி முடித்த பிறகு சக்கரவர்த்தி ஓய்வெடுக்க விரும்பினார். அனைவரும் சென்று விட்டார்கள். அந்த சமயம் பார்த்து சக்கரவர்த்தியை பார்த்துக் கொண்டிருந்த மறைந்திருந்த ஊமேராணி கீழே வந்து சக்கரவர்த்தி முன்னால் நின்றாள். முதலில் அவளை பார்த்ததும் சக்கரவர்த்தி ஆவி பே என்று நினைத்துக் கொண்டார். அவர் தைரியத்தை வரவழைத்துக் கொண்டு, நீ யார், இங்கே ஏன் வந்தாய், சோழ குலத்தை நாசமாக்காமல் போக மாட்டாயா, உண்மையில் நீ பேயா, ஆவியா, அல்லது உயிரோடு தான் இருக்கிறாயா என்றெல்லாம் சொல்லிக் கொண்டே பக்கத்தில் இருந்து விளக்கை எடுத்து மந்தாகினி மேல் வீசினார். பிறகு சக்கரவர்த்தி வேகமாக கத்திக்கொண்டே அனைவரையும் அழைக்க அனைவரும் வந்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் வரும் சத்தத்தை கேட்டதும் அங்கிருந்து தப்பிக்க முயன்றாள் மந்தாகினி. ஆனால் அதற்குள் அங்கு வந்த பூங்குழலியும் ஆழ்வார்க்கடியானும் மந்தாகினியை பிடித்து சக்கரவர்த்தி முன்னால் நிறுத்தினார்கள். அப்பொழுதுதான் அவருக்கு எல்லா உண்மையும் தெரிய வந்தது. மிகுந்த கவலைக்கு உள்ளானார். சொல்ல போனால் அவர் தெளிவாகவே இல்லை. ஒரு சமயம் பேசும்பொழுது மந்தாகினி பக்கம் நியாயம் இருப்பதாகவும் தவறு இருப்பதாகவும் நினைத்தார். மறுசமயம் சோழ ராஜ்யத்தை கெடுக்க வந்தவள் நீதான், எங்கள் வம்சத்தை அழிக்க வந்தவள் நீதான் என்றெல்லாம் பிதற்றிக் கொண்டிருந்தார். அதே சமயத்தில் அனிருத்தர் மேலையும் கொஞ்சம் கோபமாக இருந்தார். இத்தனை வருஷமாக இந்த ரகசியத்தை என்னிடம் சொல்லாமல் மறைத்து வைத்திருக்கிறாயே, நீ என் நண்பனா, எதற்காக இப்படி செய்தாய் என்றெல்லாம் கேட்க, சக்கரவர்த்தி நலனுக்காகவும் சோழ சாம்ராஜ்யத்தின் நலனுக்காகத்தான் நான் அவ்வாறு செய்தேன், அவ்வாறு செய்ததால் தான் நீங்கள் மகாராணியை திருமணம் செய்து கொண்டீர்கள், அதன் வழியாக சோழ சாம்ராஜ்யத்தை அடுத்த கட்டத்திற்கு அழைத்து செல்ல குந்தவையும் ஆதித்த கரிகாலனும் அருள்மொழிவர்மனும் பிறந்தார்கள், இதெல்லாம் ராஜ்யத்தின் நன்மைக்காக தான் என்று சொல்லி அவர் மன்னிப்பு கேட்டார். பின்பு ஊமேராணியின் தலையில் பட்டிருந்த காயத்தை பார்த்தார்கள். அப்பொழுது சக்கரவர்த்தி ஒன்று சொன்னார், நான் வீசிய விளக்கு அவள் தலையில் பட்டது, ஆனால் கண்டிப்பாக அதனால் அவளுக்கு ரத்தம் ஏற்படவில்லை, அதற்கு முன்பே ரத்தம் ஏற்பட்டிருக்கிறது, எப்படி அடிப்பட்டது என்று கேட்டு சொல்லுங்கள் என்று சொன்னதற்கு ஊமேராணி மலையில் முட்டிக் கொண்டதாக சமிக்கை செய்தாள். இங்கு எப்படி மலை இருக்கும், எப்படி முட்டிக் கொள்வாள் என்றெல்லாம் நினைத்து சக்கரவர்த்தி சிரித்துக் கொண்டிருந்தார். அப்பொழுது அங்கு வந்த வானதி, சிற்ப அறையில் ராவணன் கையில் ஒரு மலை இருக்கிறது, ஒருவேளை அதுவாக இருக்கலாம் என்று சொல்ல சிற்ப அறைக்கு சென்று சிற்பத்தை பார்த்தார்கள். அங்கு எந்த மாற்றமும் ஏற்படவில்லை, வேறு இடத்திற்கு சென்று மறைந்து கொண்டான். பிறகு அந்த ஊமேராணியை குளிக்க வைத்து ஆடை அலங்காரம் செய்து நகைகள் போட்டு சக்கரவர்த்திக்கு முன்னால் வந்து நிறுத்தினார்கள். அதை பார்த்த சக்கரவர்த்தி மிரண்டு போனார். இத்தனை வருடங்களாக கனவிலும் நினைவிலும் இரவிலும் துன்புறுத்தியவள் இவள் தானா என்று சொல்ல அங்கு இருந்த அனிருத்தர் ஒரு உண்மையை சொல்ல முற்பட்டார். அரசே, இதுவரைக்கும் உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயத்தை சொல்கிறேன், அது உங்களுக்கு கஷ்டமாக இருக்கலாம் அல்லது வியப்பாக கூட இருக்கலாம். நீங்கள் அடிக்கடி இரவில் பார்க்கும் அந்த உருவம் வேறு யாரும் அல்ல, பெரிய பழுவேட்டருடைய மனைவி பழுவூர் இளையராணி நந்தினி தான். அவளும் மந்தாகினியும் பார்ப்பதற்கு ஒரே மாதிரி இருக்கிறார்கள். அவர்தான் தினமும் வந்து உங்களை பயமுறுத்திருக்கிறாள் என்று சொல்ல அதை கேட்டு சக்கரவர்த்தி சிரித்துக் கொண்டே ஆச்சரியப்பட்டார். பழுவேட்டரையர் திருமணம் செய்து கொண்டது ஒரு இளம்பெண் என்று தெரிந்தவுடனே அவளை நான் நேரில் பார்க்க விரும்பவில்லை, நீங்கள் சொல்லுவதை வைத்து பார்க்கும் பொழுது அவள்தான் வந்து என இரவில் தொந்தரவு செய்திருந்தால் நானே என் கையால் அவளை கொஞ்சிருப்பேன் என்று சொல்ல, அப்படியெல்லாம் சொல்ல வேண்டாம், குறிப்பாக நீங்கள் அப்படி சொல்லக்கூடாது, ஏனென்றால் அவள் உங்களுடைய மகளாக இருப்பதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்ல சக்கரவர்த்தி எப்படி என்று கேட்க, ஒருவேளை உங்களுக்கும் மந்தாகினிக்கும் பிறந்த குழந்தையாக நந்தினி இருக்கலாம், அதனால் தான் இருவரும் பார்ப்பதற்கு ஒரே மாதிரி இருக்கிறார்கள், அதனால் உங்கள் கையால் அவளை கொள்வேன் என்று சொல்லாதீர்கள் என்று சொல்ல அதை கேட்டவுடனே சக்கரவர்த்தி சிரித்து விட்டார். மிக நீண்ட நேரம் சிரித்துக் கொண்டே இருந்தார். அதற்கான காரணம் அவருக்கு மட்டுமே தெரியும். மேலும் செம்பியன் மாதேவியை பார்க்க வேண்டும் என்றும் மதுராந்தகனுக்கு பட்டம் கட்டுவதை பற்றி அவரிடம் பேச வேண்டும் என்றும் தெரிவித்தார். அங்கு இருந்த அனைவருக்குமே மதுராந்தகருக்கு பட்டம் கட்டுவதில் யாருக்கும் எந்த தடையும் இல்லை. இதனால் பெரிய பழுவேட்டருடைய கோபம் குறையலாம். அவருடைய எண்ணம் இதுவாக இருக்கும் பட்சத்தில் அது நிறைவேறதான் போகிறது. எனவே கூடிய விரைவில் மதுராந்தகனுக்கு பட்டம் கட்ட வேண்டும். இதை பற்றி செம்மியன் மாந்தேவிடம் பேச வேண்டும் என்று அவர் சொல்ல, முதன் மந்திரி அப்பொழுது ஒரு விஷயத்தை சொன்னார். மதுராந்தகனுக்கு பட்டம் கட்டக்கூடாது, அதற்கு ஒரு மிகப்பெரிய தடை இருக்கிறது என்று செம்மியன் மாதேவி சொல்கிறார். அது என்ன தடை என்று என்னால் கேட்க முடியாது. தாங்கள் தான் கேட்டு அந்த தடையை உடைத்து மதுராந்தகனுக்கு பட்டம் கட்ட உதவி செய்ய வேண்டும் என்று அனிருத்தர் சொல்ல, அப்படி என்றால் சீக்கிரம் செம்மியன் மாதேவியை வரவழையுங்கள். அவரை அழைத்து வர முதன் மந்திரி நீங்களே செல்லுங்கள். குந்தவையும் வானதியும் சிறிது காலம் இங்கேயே தங்கியிருந்து மந்தாகினியை பார்த்துக் கொள்ளட்டும். ஆழ்வார்க்கடியான் நாகப்பட்டினத்திற்கு சென்று அங்கு இருக்கும் இளவரசரை அழைத்து வர சொல்லுங்கள். மேலும் சின்ன பழுவேற்றையரை கடம்பூருக்கு அனுப்பி வைத்து உடனடியாக பெரிய பழுவேற்றையர் நந்தினி ஆதித்த கரிகாலரையும் அழைத்து வர சொல்லுங்கள். இன்னும் ஒரு சில தினங்களில் இதற்கான முடிவை எடுத்து விடலாம் என்று சொல்லிவிட்டு அனைவரும் உறங்க போனார்கள். அப்பொழுது மந்தாகினி மட்டும் சரியாக தூங்கவில்லை. காரணம், உள்ளே ஒளிந்திருக்கும் கொலைகாரனை பற்றியே நினைத்துக் கொண்டிருந்தாள். பின்பு நடு இரவில் பூங்குழியை எழுப்பி அந்த சிற்ப அறைக்குள்ளே அழைத்து சென்றாள். அப்பொழுதுதான் பூங்குழிக்கு புரிந்தது, அந்த ராவணன் மலைக்கு இடையே ஒருவன் ஒளிந்து கொண்டிருந்தது. பின்பு அங்கிருந்து ஒரு சிறிய துவாரம் வழியாக அங்கிருந்து இருவருமே வெளியே சென்று விட்டார்கள். விடிந்து பார்த்தபொழுது பூங்குழியும் இல்லை, மந்தாகினியும் இல்லை. இதை பார்த்து அனைவரும் ஆச்சரியப்பட்டு போனார்கள். அந்த பைத்தியங்கள் காணாமல் போனது நல்லதுதான் என்று சொன்னாலுமே அவருடைய உள்ளத்தில் இனம் புரியாத ஒரு கவலையும் பயமும் குடிக்கொண்டது. இந்த சமயத்தில் கடம்பூரில் இருக்கும் ஆதித்த கரிகாலனை பார்த்துவிட்டு வருவோம்.